2018 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 15F ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. ஆரம்ப நிலை யுக்திகளை மேற்கொண்டு கற்கலாம் வாருங்கள். கேள்வி. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க என்னிடம் ஒரு பிரமாதமான யோசனை உள்ளது. என்னிடம் சேர ஒரு குழுவும் உள்ளது. ஆனால் அவசரப்பட்டு மூலதனம் திரட்டாதே, உடனே திரட்டினால் நிறுவனத்தில் பெரும்பங்கு மூலதனத்தால் அழித்துவிட வேண்டியிருக்கும். கூடுமானவரை நிறுவனத்தை வளர்த்து அதன் மதிப்பீட்டை பெருக்கிவிட்டு அப்புறம் திரட்டு என்று தொழில் முனைவோர் சிலர் ஆலோசனை அளிக்கிறார்கள். வேறு சிலரோ மூலதனம் திரட்டினால்தான் சரியாக வளர்க்க முடியும், இல்லாவிட்டால் மிக தாமதமாகி வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும் என்கிறார்கள். நான் மிக குழம்பி உள்ளேன். எது சரி? மூலதனம் திரட்ட எது சரியான தருணம்? தொடர்கிறது கதிரவனின் பதில். சென்ற பகுதிகளில் எப்போது மூலதனம் திரட்டுவது என்று தீர்மானிப்பதில் பல அம்சங்கள் கூடியுள்ளன. உங்கள் நிறுவன வகை, குழு பலம், வணிகத்துறை, தற்போதைய வளர்ச்சி நிலை, கரண்ட் ப்ரோக்ரஸ் போன்ற பல அம்சங்களையும் எடையிட்டு எது சரியான தருணம் என்று கணிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். மேலும் மூலதனத்துக்கு ஈடாக பெரும்பங்கு அளிக்க வேண்டி வந்தாலும் உடனே மூலதனம் திரட்டுவதற்கான சில காரணங்களையும் பார்த்தோம். சென்ற பகுதியில் நிதிய உடனேயே பெரும் மூலதனம் திரட்டாமல் சற்று தாமதிப்பதற்கான காரணங்கள் சிலவற்றையும் விவரித்தோம். இரண்டுக்கும் இடையில் சிறிதளவாவது மூலதனம் பெறுவதற்கான வழிமுறைகள் சிலவற்றை பற்றியும் அறிந்து கொண்டோம். இப்போது சிறிதளவே மூலதனம் பெற்று அல்லது காலணிப்பட்டை முறையில் பூட் ஸ்ட்ராப்பிங் நிதி திரட்டி நிறுவனத்தை நடத்தும் போது எவ்வாறு குறைந்த செலவில் நிறுவனத்தின் மதிப்பீட்டை உயர்த்தலாம் என்பதற்கான வழிமுறைகளை காண்போம். முதலாவதாக, நிறுவனத்தில் நிறைய ஊழியர்களின்றி மிக குறைந்த ஊதியத்தில் மிக அதிக உழைப்பளிக்கும் தீவிர ஆர்வம் உள்ள ஒரு சிலரையே வைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும். அத்தகைய தியாகிகளுக்கு நிறுவன பங்குகள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதிக சதவிகிதம் பங்குகள் அளித்து ஊக்குவிக்க வேண்டும். இரண்டாவது, குறைந்த ஊதிய அளவுள்ள இடங்களில் மற்றொரு அலுவலகத்தை வைத்து அங்கு வேலையாட்களை சேர்த்து முன்னேற வேண்டும். சிலிகான் வேலி, சான் பிரான்சிஸ்கோ போன்ற இடங்களில் ஊதிய தேவை மிக அதிகம். எனவே இந்தியா, கிழக்கு ஐரோப்பா போன்ற திறனாளிகள் அதிகம் உள்ள ஆனால் செலவு குறைந்த இடங்களில் அலுவலகம் வைக்கலாம். அடியே நிறுவிய ஒவ்வொரு நிறுவனமும் இந்தியாவில் சென்னை, பெங்களூரு, நோய்டா போன்ற இடங்களில் தூரக்கரை மையம், ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் வைத்து நடத்தியே குறைந்த செலவில் அதிக முன்னேற்றம் கண்டன. முக்கியமாக .com கொப்புளம் வெடித்து மூலதனமே கிட்டாத போது பெங்களூரில் மென்பொருள் பொறியாளர்களை ஈர்த்து நடத்தியதால் தான் நெட்ஸ்கேலர் நிறுவனம் முதலில் பிழைத்திருந்து பிறகு தழைத்தது. இந்தியா போன்ற இடங்களில் இன்னொரு அலுவலகம் வைத்து நிறுவனம் நடத்தினால் சரிப்பட்டு வராது. சிலிகான் வேலி போன்ற இடங்களில் ஒரே கட்டிடத்தில் விற்பனர்கள் நிரம்பிய சிறு குழுவினால்தான் பெரும் தொழில்நுட்ப சாதனை படைக்க முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட வழிமுறை வேண்டுமானால் பெரும் மூலதனம் பெற்றாலோ அல்லது அவ்விற்பனர்கள் ஊதியமின்றி அல்லது மிக குறைந்த ஊதியத்துடன் இயங்கினால்தான் முடியும். அது எல்லா நிறுவனங்களுக்கும் சாத்தியமாவதில்லை. இந்தியா போன்ற தூர மையங்களை அமைத்து விற்பொருள் தயாரிப்பது எளிது என்று நான் கூற வரவில்லை. அதிலும் பல அபாயங்கள் நிச்சயமாக உள்ளன. தூர மைய குழுவினருக்கு விற்பொருள் அம்சங்களை பற்றி சரியாக புரிய வைத்து வேண்டிய நேரத்துக்கு உருவாக்க வேண்டுமானால் படாத பாடு பட்டுத்தான் ஆக வேண்டும். கணக்கற்ற நாட்கள் இரு மையத்தினரும் அதிகாலை மற்றும் நள்ளிரவில் தொலைபேசி மற்றும் மின்வழி மூலமாக ஒன்று சேர்ந்து உழைத்தாக வேண்டும். ஆனால் அவ்வாறு திறனுடன் நடத்துவது எப்படி என்பதை நன்கு புரிந்து கொண்டு செய்தால் குறைந்த செலவில் அதிக முன்னேற்றம் அடைந்து நிறுவன மதிப்பீட்டை உயர்த்த முடியும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சில நிறுவனங்கள் அமெரிக்க கண்டத்திலேயே குறைந்த செலவில் மையம் அமைத்து அனுகூலம் பெறுகிறார்கள். அதெப்படி? கனடா, அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களின் USA அண்டை நாடான கனடா, அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களின் USA அண்டை நாடான கனடா ஒரே கால மண்டலத்தில் இருக்கும் டைம் ஜோன் இடங்களில் மிக்க திறனாளிகளை கொண்டிருப்பதால் இது சாத்தியமாகிறது. அதுவும் கனடாவில் ஊதியமும் சற்று குறைவு. மேலும் கனேடிய டாலர் அமெரிக்க டாலரில் 80% மதிப்பு குறைவாக உள்ளது. அதனால் அமெரிக்க டாலர் கணக்கில் பார்த்தால் ஊதியம் கிட்டத்தட்ட பாதியாக வாய்ப்புள்ளது. மேலும் கனடாவின் சில மாநிலங்கள் தாங்களும் உயர் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக தங்கள் நகரங்களில் சில ஊழியர்களை வைத்து மையங்கள் நடத்தினால் ஒவ்வொரு ஊழியருக்கும் தலா இவ்வளவு ரொக்கம் என்று அளிக்கிறார்கள். அது செலவை இன்னும் குறைக்க வழி அமைக்கிறது. குறைந்த செலவில் முன்னேற்றம் காண இன்னொரு வழி சிறு நிறுவன மானியம் என்னும் திட்டம். இது அமெரிக்க அரசின் திட்டம். இதன்படி சில சிறு நிறுவனங்கள் தாங்கள் திரட்டும் நிதியளவில் 50% தொகையை அமெரிக்க அரசிடமிருந்து மானிய ரொக்கமாக பெற முடிகிறது. இதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன, அவற்றை இங்கு விவரிப்பது கடினம். அமெரிக்க அரசின் சிறு நிறுவனங்களை பற்றிய இணையதளங்களில் ஆராய்ந்தால் பெற முடியும். இறுதியான வழி வாடிக்கையாளர்களிடமிருந்து நிதி பெற்றே விற்பொருளை உருவாக்குவது. சில சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளரின் தேவை மிக உச்சமாக இருக்கும். அவர்களுக்கு சாதகமான முறையில் விற்பொருள் உருவாக்கி தர ஒப்புக்கொண்டால் முன்பணமாகவோ அல்லது வேறு அனுகூல ஒப்பந்தங்களுடனோ நிதி பெறுகிற வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைப்பது எளிதல்ல. ஆனால் சில அதிர்ஷ்டக்கார நிறுவனங்களுக்கு அவ்வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஆனால் சற்று ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும். நிதியளிக்கும் நிறுவனத்தின் தேவைக்கேற்ப மட்டும் விற்பொருளை அமைத்துவிட்டால் பொதுச்சந்தையில் விற்க முடியாமல் போகலாம். அதனால் பொதுச்சந்தை விற்பனைக்கும் சாதகமானபடி கவனமாக உருவாக்க வேண்டும். நீங்கள் மூலதனம் இப்போதா பிறகா என்று எழுப்பிய கேள்வியின் பலதரப்பட்ட அம்சங்களையும் அலசியாயிற்று. இத்தோடு இந்த யுக்திக்கான விளக்கம் போதும் என்று எண்ணுகிறேன். இந்த கட்டுரை தொடர் சிறிது காலத்திற்கு இடைவேளை பெறுகிறது. யுக்தி 16 பற்றிய கட்டுரையுடன் சில மாதங்களுக்கு பின்னர் சந்திப்போம். இடைவேளை. மரபணு மாற்றத்தின் மர்மம் சூர்யாவின் துப்பறியும் திறன் தென்றல் வாசகர்கள் அறியாததல்ல. அவரது சகா கிரண் அடிக்கும் அட்டகாசமும் சாஃப்ட் கார்னர் ஷாலினியின் சாகசமும் முன்னரே உங்களை கவர்ந்தவைதான். சூர்யா மற்றும் ஒரு சிக்கலை சாமர்த்தியமாக அவிழ்க்கும் விறுவிறுப்பு கதையோடு வருகிறார். கதிரவன் எழில் மன்னன், அதுதான் மரபணு மாற்றத்தின் மர்மம். செயற்கை மரபணு தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒரு சிக்கல். சூர்யாவை தவிர வேறு யாரால் அதை தீர்த்து வைக்க முடியும்? காத்திருங்கள், மீண்டும் சூர்யாவை சந்திக்க அடுத்த இதழில். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.